إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இஸ்லாத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் பெரியவராகும்போது இஸ்லாத்தை தழுவ வேண்டுமா என்பது சம்பந்தமான சில தெளிவுகளை இன்றைய நேரத்திலே நாம் காண இருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு வித்தியாசமான அனைத்தையும் அதை விட சிறந்ததாகவும் என்றுமே ஒரு தெளிவானதாகவும் அனைத்துக்கும் தீர்வானதாகவும் எல்லாவற்றையும் விட நேர்மையானதாகவும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தீர்வானதாகவும் அவைகள் காணப்படுகின்றன. அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய இந்த நேரான வழிதான் இஸ்லாமிய மார்க்கமாகும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் துனியாவுக்குரிய மார்க்கம் கிடையாது. ஏனைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் துனியாவுடைய வாழ்வை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவைகள் மனிதர்களினால் உருவாக்கப்பட்டவைகள், அவைகள் செயற்கையானவை, அது சில காலங்களுக்கு பிறகு காணாமல் போகக்கூடியது. இந்த இஸ்லாமிய மார்க்கமாகிய நேர்வழி இருக்கிறது, இது ஒன்று மட்டும்தான் மறுமைக்காக தோற்றுவிக்கப்பட்ட உன்னதமான மார்க்கமாகும். மார்க்கம் என்று சொன்னால் வழி, அந்த ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான். இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொருட்டுதான் மறுமை உலகத்திலே எங்களுடைய வாழ்வு தீர்மானிக்கப்படுகின்றது. மறுமை வாழ்வுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது யார் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக எடுத்துக்கொள்கின்றாரோ, இஸ்லாம் அல்லாதவற்றை மார்க்கமாக எடுத்துக்கொள்கின்றாரோ பலன் யுக்குபல மின்ஹு, அவைகள் அவரிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டார். وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அத்தகைய இஸ்லாம் அல்லாதவைகளை மார்க்கமாக எடுத்துக்கொண்டவர் மறுமையிலே நஷ்டவாளிகளில் நின்றும் உள்ளவராக அவர் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல் இம்ரானிலே குறிப்பிடுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அது எவ்வித அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளுடைய கலப்படமும் இல்லாத மார்க்கமாகும். இஸ்லாம் என்றால் அது அல்லாஹு தஆலா காட்டி தருகின்றபடிதான் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அது முழுமை பெற்றதாகும். அது அல்லாமல் அதிலே ஒரு சின்ன அளவு ஒரு மனிதர்களுடைய கற்பனைகள் இடை செருகல்கள் கலந்துவிட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமும் வெறும் பேரளவிலே இருக்குமே தவிர அது உண்மையான மார்க்கமாக காணப்படாது, அதுவும் கலப்படத்திலே ஆகிவிடும். அல்லாஹு தஆலா மர்மை நாள் வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வித கலப்படமும் இல்லாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல் யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்துல் மாயிதாவிலே. அல்யோம இன்றைய தினம், இன்றைய தினம் நபியவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்புள்ள அந்த தினத்திலே விடைபெறும் ஹஜ்ஜின் போது இறக்கப்பட்ட வசனம். இன்றைய தினத்திலே அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். வத்மம் து அலைக்கும் பி நேமதி, என்னுடைய அருள்களையும் நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வரலி துலக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய தீன் இருக்கிறதே கட்டுப்பாடு, இந்த மார்க்கம், இதைத்தான் நான் மார்க்கமாக புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி தருகின்ற பிரகாரம்தான் எம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த இஸ்லாமிய கொள்கை படி ஒருவர் செயலை அந்த நடவடிக்கைகளை அமைத்து கொண்டால் அவருக்கு பேர் முஸ்லீம். இந்த இஸ்லாத்திலே இல்லாத ஒன்று இடைச்சர்கள் செய்து கலப்படமாகினதுக்கு பிறகு எப்படி அது இஸ்லாம் இல்லாமல் போய்விடுமோ, அதுபோல ஒரு முஸ்லீம் இடத்திலே இஸ்லாம் அல்லாதவைகளும் மார்க்க கலப்படங்களாக ஆகிவிட்டால் அவர் முஸ்லீம் என்ற தன்மையை விட்டும் அவர் என்ன செய்து விடுவார், இழந்து விடுவார். ஆகவே இஸ்லாம் மார்க்கம் எப்படி தூய்மையானதாக இருக்கிறதோ அதே போல அதை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களும் மார்க்க விவகாரத்திலே கலப்படமற்றவர்களாக அவர்கள் மௌத்து வரைக்கும் இருக்க கட்டாய கடமையாக இருக்கிறது. எந்த ஒன்றாக இருந்தாலும் அது அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றானா, மர்மை சம்பந்தப்பட்ட வெற்றிக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களா, வழிகாட்டி இருக்கின்றார்களா என்பதை அவர் உற்று நோக்கி அதற்கு பிறகுதான் தங்களுடைய காரியங்களை அவர்கள் அந்த பிரகாரம் அமைத்துக் கொள்வது சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உலக ஆதாயங்களை மையமாக வைத்து பல வழிகேடுகள் இந்த இஸ்லாத்திலிருந்து வெளியேறி செல்கின்றன. இஸ்லாம் தூய்மையான மார்க்கம், அது தூய்மையானவற்றைத்தான் வைத்து கொண்டிருக்கும். தூய்மை அல்லாத கலப்படங்கள் இருந்தால் இஸ்லாம் எவ்வளவு அது ஆழமானதாக முஸ்லிம்களால் பின்பற்றப்படுகின்றதோ அதற்கு நிகராக அசுத்தங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது, இதை விட்டு வெளியேறி சென்றுவிடும், அல்லது அசுத்தங்கள் மிகைக்கும் போது இஸ்லாம் மறைக்கப்பட்டுவிடும். இதுதான் ஆத நபி காலத்திலிருந்து இன்று வரைக்கும், இன்றிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் ஒரு உண்மையான யதார்த்தமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்திலிருந்து வெளியேறி செல்லக்கூடியவர்கள் பல வகையான குழப்பங்களையும் பித்னாக்கள் சீர்கேடுகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு குழப்பம் போதாது என்று இன்னொரு குழப்பம், ஒரு குழப்பம் வேலைக்கு ஆகாது என்று இன்னொரு குழப்பத்தை அவர்கள் உண்டாக்குவார்கள். அது கொஞ்ச நாளை நிற்காது. ஏனென்றால் இன்ன பாத்திலக்கான ஜஹூக்கா, நிச்சயமாக இந்த பாத்தில் இருக்கிறதே ஹக்குக்கு எதிரானவைகள் அனைத்தும் ஜஹூக்கா, அழியக்கூடியது. புதுசு புதுசாக இந்த சத்தியத்தை குழப்பி இதை மறைப்பதற்கு ஷைத்தான் அவர்களுடைய அந்த செயல்களிலே வகி அறிவித்து கொண்டே இருக்கின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே இவர்கள் எப்படி இதை மறைத்தால் இந்த இஸ்லாம் மறைந்து போகும் என்பதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உலக வாழ்விலே இவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து சுகம் அனுபவித்து செல்வதற்காக வேண்டி படுகின்ற பாடு. ஷைத்தான் எந்த அளவுக்கு மறுமையை மறைத்து மறக்கடிக்க செய்து அந்த பெரிய உன்னதமான மகத்தான ஒரு வாழ்வு இருக்கிறது, மறுமை வாழ்வு, மௌத்து இல்லாத வாழ்வு, நினைத்ததெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் அப்படியே அவருடைய கண்ணை மறைக்க செய்து அழிந்து போகக்கூடிய அற்ப ஒரு உலக வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உன்னதமான மார்க்கத்தை இவர்கள் மறைப்பதற்கு எப்படி வழிவகுத்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு இவர்களுடைய ஈமானுடைய தரம் ரொம்பவும் ஒரு வலுவிழந்ததாக, பலமில்லாததாக காணப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த சத்தியத்துக்கு எதிராக பல பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதிலே ஆரம்பத்திலே பிரச்சாரம் செய்தார்கள் இந்த பைஅத் உடன்படிக்கை இருக்கிறத, இஸ்லாத்தை ஏற்பதற்கான பைஅத், இது ஒரு நபிக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், நபி அல்லாதவர்கள் இந்த பைஅத்தை செய்ய முடியாது என்று ஆரம்பத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சத்தியத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களினால் அந்த வாதங்கள் உடைத்து தகர்க்கப்பட்டன. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடினானோ அவர்கள் சத்தியத்தில் இணைந்தார்கள், எவர்களை அல்லாஹ் வழிகேட்டிலே விதித்திருக்கிறானோ அவர்கள் இதிலே விட்டு வெளியேறி சென்றார்கள் அல்லது சத்தியத்துக்கு வராமல் இருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரெண்டும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். ஒருவனை சத்தியத்தில் இருந்து வழிகெடுத்து விட்டால் நான் எவ்வளவு பேரை கலட்டி இருக்கிறேன் பார்த்தீர்களா என்றெல்லாம் பெருமை அடிக்க முடியாது. இவர்களை விட இவனுடைய அப்பனான ஷைத்தான் எவ்வளவோ பெருமை அடிக்கிறதுக்கு மேலானவன் இவர்களை விட. அப்படி இருந்தும் எல்லாரும் நரகம்தான் போகப் போகிறார்கள், அப்படி செய்ய முடியாது. அதே நேரத்திலே பிரிவில் உள்ளவர்களை நான் எப்படி நேர்வழிப்படுத்தினேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நபிக்கு கூட அபு தாலிப் சாச்சாவை நேர்வழிப்படுத்த முடியாது. இன்னக்கலா தஹதீமன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்பக்கூடியவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்த முடியாது. வலாக்கின் அல்லாஹ் எஹதி மையஷா, எனினும் அல்லாஹ் நாடியோருக்கு தான் நேர்வழிப்படுத்த முடியும். ஆகவே இந்த நேர்வழி வழிகேடெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நாம் அச்சத்தோடு இந்த சத்தியத்தை இறுதி மூச்சு வரும் வரைக்கும் நாங்கள் மிக கவனமாக இந்த அமானியத்தை பேணி பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படி இந்த அசத்தியவாதிகளுடைய வாதங்களை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தகர்த்து எறியப்பட்டது. பைஅத்து நபிக்கு மட்டுமா? ஒரு இமாமிடத்திலே பைஅத் செய்வது என்ற விஷயம் இருக்கிறது. பைஅத் இல்லாட்டி ஜாஹிலிய மரணம் மறுமை நாள் வரைக்கும் சட்டம். கலிமா சொன்னா முஸ்லீம் சொல்றீங்க, அப்ப நபிட காலத்துல எப்படி கலிமா சொல்லி தானே வந்தாங்க உங்களோட வாதப்படி? ஆமா, அப்ப நபிக்கு பிறகு யாருக்கும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை எடுக்க இயலாது இல்லையே. நபி அவர்கள் முன்மாதிரிய அவர்கள் சொல்லுவார்கள். நபி அவர்கள் முன்மாதிரி என்றால் பையத்துக்கு முன்மாதிரி கிடையாதோ அப்படின்னு கேள்வி கேட்டு அவர்களுக்கு பதில் இருக்காது. திடீர்னு சொல்வார்கள் பரம்பரை வழியாக அடுத்த வாதம், முஸ்லீமாக முடியும் தானே, தாய் தகப்பன் இஸ்லாத்தில் இருக்கிறார், பிள்ளைகள் முஸ்லீம்கள், ஆகவே நாங்கள் வாழையடி வாழையாக மரபு ரீதியாக நாங்கள் இஸ்லாம் கடத்தப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம், மாற்று மதத்துக்காரவன் தான் இதுக்குள்ள வாரதாக இருந்தா கத்னா செய்து சுன்னத்து செய்து கலிமா சொல்லி கொடுத்து நாங்கள் எடுக்கிறோம் என்று ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மரபை உண்டாக்க சொல்கிறார்கள். இது மார்க்கம் கிடையாது. அப்போ முஸ்லீமான தாய் தகப்பனுக்கு பிறந்தா முஸ்லீமா? ஆமா, முஸ்லீம் தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இவங்க முஸ்லீம் தானே? ஆமா. அப்போ அவங்களுடைய வழித்தோன்றர்கள் இருந்து வந்தவர்கள் தானே இந்த யூத கிறிஸ்தவர்கள், நெருப்பு வணங்கிகள், நாஸ்திகவாதிகள் உட்பட? அப்போ அவர்கள் முஸ்லீம்கள் இல்லையா என்று கேட்டால் அங்கு அவர்களுக்கு இடிக்கும். இல்லை இல்லை, பருவ வயதை அடைந்தவர்கள் இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்க வேண்டும் என்று திரும்ப அந்த ஹக்கின் பக்கம் திரும்புவார்கள். இப்படி இந்த சத்தியம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவனுடைய அந்த சான்றுகளை வைத்து அசத்தியவாதிகளுடைய வாதங்களை நொறுக்கி கொண்டு முன்னேறி கொண்டு வருகிறது. இப்போ புதுசாக ஒரு வாதம் வைக்கின்றார்கள். இதுவும் அவர்களுக்கு எதிரான வாதமாகத்தான் அது இருக்கிறது. என்னவென்றால் இஸ்லாத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள், அது இஸ்லாத்தில் தானே வளர்கிறது, திரும்ப எதற்கு இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் அப்படி ஒரு கேள்வி. எந்த ஒரு வாதனமும் அவர்களிடத்தில் ஆதாரம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஒமின நாசி மை யுஜாதிலு பில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதா வலா கிதாபின் முனீர். மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், எந்தவித அறிவும் இல்லை, வலா ஹுதா நேர்வழியும் இல்லை, வலா கிதாபின் முனீர் ஒளி பொருந்திய வேதமும் அவரிடத்திலே இல்லை, வேத ஆதாரம் என்ன ஒன்றும் இல்லை. சும்மா அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவர்கள் தர்க்கம் செய்வார்கள். இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் இந்த இஸ்லாத்தை இல்லாமலாக்கி விடலாம் என்று ஒரு கற்பனை, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து பார்க்கும் போது எவ்வளவோ தெளிவான சான்றுகள் இருக்கின்றது. அவர்களுக்கு எதிராகவே அந்த சான்றுகள் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மரக்கொப்பில் இருந்து கொண்டு அந்த கொப்பை அவர்களுக்கு தெரியாமல் அறுக்கக்கூடிய நிலைமை. நான் கொப்பை வெட்டுகிறேன் பார்த்தீர்களா என்று அவர்கள் கொப்பையை வெட்டுகிறார்கள். ஆனால் அந்த கொப்பில் தான் அவர்கள் குந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை. பிறகு அவர்களை விழுந்து விடும் போதுதான் நிலைமை அவருடைய பாரதூரம் விளங்குகிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள், பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. அது முஸ்லீம்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பருவ வயதை அடையும் வரைக்கும் அவைகள் இஸ்லாத்தில் பிறக்கின்றன. ஹதீஸிலே தெளிவாக புகாரி முஸ்லீம் முஸ்னத் அகமத் போன்ற கிரந்தங்களிலே நம்பகமான தரங்களிலே வெவ்வேறு சில வார்த்தைகளோடு அது பதிவாகி இருக்கிறது. குல்லு மௌலுதீன் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபித்ராவிலே பிறக்கின்றன. ஃபித்ரா என்று சொன்னால் அல் ஃபித்ரத்துல் இஸ்லாம் என்று தெளிவாக குர்ஆன் ஹதீஸிலே வருகிறது. இஸ்லாத்திலே பிறக்கின்றன. அவர்களுடைய பெற்றோர்கள் யு ஹப்பிதானி யகூதிகளாகவோ அவ் அல்லது யு நஸ்ஸாராணிஹி நசாராக்கள் கிறிஸ்தவர்களாகவோ அவ் அல்லது யு மஜ்ஜிசானி நெருப்பு வணங்கிகளாகவோ முஸ்னத் அகமத் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது. யு ஷர்ரிகானி ஷிர்க்குவாதிகளாக மாற்றுகிறார்கள் என்று தெளிவாக வருகிறது. அப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளை இஸ்லாத்தில் அந்த தூய்மையோடு வரும்போது கலப்பிடங்களை புகுத்தி மாற்றக்கூடியவர்கள் பெற்றோர்கள் என்று வருகிறது. ஆனால் இவருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் அது சரி, பெற்றோர்கள் மாற்றி விட்டார்கள், ஜமாத்துல் முஸ்லிமீன் இருக்கக்கூடிய முஸ்லிமான பெற்றோர்கள் இஸ்லாத்தில் தான் வளர்க்கிறார்கள் பிள்ளைகளை. அப்போ அந்த பிள்ளை முஸ்லீமாகவே வளர்ந்து வருகிறது, ஐவேளை தொழுகையை விடாமல் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, எல்லா வணக்க வழிபாடுகளும் எவ்வித கலப்படமும் இல்லாமல் வருகிறது. பிறகு எப்படி இஸ்லாத்தை ஏற்க என்று ஒரு தர்க்க கேள்வியை கேட்கின்றார்கள். ஆனால் தெளிவாக அல்லாஹு தஆலா பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். இதுவும் அந்த ஆதம் நபி அவர்கள் முஸ்லீம்கள், அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணைவியார் முஸ்லீம், பின்னால் வரக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி முஸ்லீம் ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அது போன்ற கேள்விதான். தெளிவாக சூரத்தில் ஆராஃபிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், இது அஹத ரப்புக்க மின் பனி ஆதமே மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹும் வ அஷ்ஹதுஹும் அலா அன்ஃபுஸிஹிம். உம்முடைய இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாகி அவரிடத்திலே கேட்பான், அவர்களே அவர்களுக்கு சாட்சியாக ஆக்கி வைத்து கேட்பான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்பான். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், காலு பலா ஷஹீதுனா, நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நீ எங்களுடைய ரப்பு தான் என்று நாங்கள் எல்லோரும், இந்து மத ஆட்கள், பௌத்தர்கள், நாஸ்தியவாதிகள் எல்லோரும், மறுமை நாள் வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் சொல்லியிருக்கிறோம் சாட்சி, நாங்கள் நீ ரப்பு தான் என்று சாட்சி சொல்லியிருக்கிறோம். அப்ப எல்லாரும் முஸ்லீம்கள் தானே, பிறகு எப்படி நீங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு எடுப்பீர்கள், எப்படி நீங்கள் கத்னா பண்ணி எடுப்பீர்கள் என்று கேள்வி கேட்டால் அவரிடத்தில் பதில் இல்லை. இதே கேள்வி அவர்களுக்கு எதிராக வருகிறது. ஆனால் உண்மையாகவே இஸ்லாமிய மார்க்கத்திலே அது என்ன சொல்ல வருகிறது என்றால், தெளிவாக ஹதீஸ்களிலே பார்க்கலாம், பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாத்திலே பிறக்கின்றன, தாய் தகப்பன் தான் ஒவ்வொரு கொள்கையாக மாற்றுகிறார்கள். அதே போல முஸ்லிமான தாய் தகப்பனும் இஸ்லாத்துக்கு பிள்ளையை கொண்டு வர வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. என்ன ஹதீஸ், ஸஹீஹ் புகாரியிலே வருகிறது. ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருக்கும் போது அவருடைய தாயார் நபியவரிடத்திலே அவர்களை அழைத்து சென்று வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாவின் தூதரே, பாயிஉஹு, அவரிடத்திலே இவரிடத்திலே நீங்கள் பைஅத்து எடுங்கள் என்று அவரிடத்திலே சொன்னார்கள். ஃபகால, நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஸகீருன், இவர் சின்ன பிள்ளை ஆயிற்று, இவர் சிறுவர். இப்போ மசஹ ரஸஹு, அவருடைய தலையை அவர்கள் தடவி விட்டார்கள். வ தஆலஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ சிறுவர் இஸ்லாத்திலே இருக்கிறார், அவருக்கு இந்த இஸ்லாம் இஸ்லாத்தை தழுவுவது கடமை கிடையாது. அப்போ எப்போ கடமையாகிறது? ஒரு சிறுவர் ஒரு பிழை செய்கிறார் என்றால் அதனுடைய பொறுப்பு யாருக்கு? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், கண்காணிப்பாளர்கள், உங்களுடைய கண்காணிப்புகள் பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஆகவே ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை பற்றி கண்காணிக்கப்படுவார். அதே போல ஒரு குடும்ப பெண் தன்னுடைய பிள்ளைகள், கணவனுடைய அந்த உடைமைகள் விஷயத்திலே கண்காணிக்கப்படுவாள். அந்த ரீதியிலே பிள்ளைகள் பருவ வயதை அடையும் வரைக்கும் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு, பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகள் அவர்களை சரிவர நடத்தாவிட்டால் அதனுடைய சீர்கேடு, அதனுடைய பாவத்தின் பங்கு பெற்றோருக்கு இருக்கிறது. எதுவரைக்கும்? அவர்கள் பருவ வயதை அடையும் வரைக்கும். பருவ வயதை அடைந்து விட்டால் அல்லாஹு தஆலா சூரத்து நஜீமில தெளிவாக சொல்கிறான், அதாவது பருவ வயதை அடைந்து விட்டால் அவரவருடைய செயல் அவரவருக்கு போதுமானது, ஒருவருடைய செயல் ஒருவரை பாதிக்காது. எதுவரைக்கும்? வழிகெடுக்கும் வரைக்கும். அதாவது
ஒருவர் தனியாக ஒரு புத்தி சுவாதீனமாக ஆகிவிட்டார், நினைவு நல்ல முறையில் வந்துவிட்டது, சுயமாக உழைத்து பொருளீட்டக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த நிலைமைக்கு தயாராகிவிட்டார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அவருக்கு நன்மை தீமை எழுதப்படுகிறது, எல்லாரும் அறிந்த விஷயம். அப்போ இவர் பையத்து செய்ய தேவையில்லை என்ற ஒரு ஒரு வழிகேடான ஒரு வாதத்தை இவர்கள் வைக்கிறார்கள். சூரத்து நஜ்மில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஜ்ரு வாஜிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய அந்த சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார், பாவ சுமையை சுமக்க முடியாது. அல் லைஸ லில் இன்சானி இல்லா மாசா, இன்னும் மனிதன் அவனுக்கு முயல்வதெல்லாமே அன்றி வேற எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் ஒரு முயற்சி செய்கிறான் என்றால் அது அவனுக்குரியதுதான், அடுத்தவனுக்கு அது பாதிப்பாகாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவரை தனித்துவமாக்குகிறான். அதே நேரத்தில் வேற ஹதீஸ்களிலே குர்ஆன் வசனத்திலே வருகிறது, ஒருவர் நன்மைக்காக வேண்டி ஒருவரை தூண்டினால், அது பிள்ளையா இருந்தாலும் சரி, சகோதரர்களா இருந்தாலும் சரி, என்ன எந்த மனிதனா இருந்தாலும் சரி, நன்மைக்கு தூண்டுகோலாக இருக்கும் போது அவர் அதன் காரணமாக ஒரு நன்மை செய்தால் அது போன்ற ஒரு பங்கு இவருக்கு கிடைக்கும் என்று வருகிறது, அது வேறு விஷயம். அதே போல ஒருவர் அல்லாஹ்வுடைய அந்த வழியை விட்டு வழிகெடுத்து ஒருவர் பாவத்தை தூண்டுகிறார் அல்லது வழிகெடுக்கிறார் என்றால் அதனுடைய பங்கும் இவருக்கு வரும் என்று வேறு வருகிறது. இது அல்லாமல் சுயமாக, அதாவது பொறுப்புகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவர் வந்து விட்டார் என்று சொன்னால் அப்பொழுது தகப்பனுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த அந்த பொறுப்பு விஷயங்கள் இல்லாமல் போகிறது, எப்பொழுது பருவ வயதை அடைந்த பிறகு. ஆகவே இவர் இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்று பைஅத்து செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது. பெரியவராக இருந்தார், ஆனால் சிறியவராக இருப்பதனால் தான் நபி அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நடைமுறை இருக்கிறது, இருக்க போய் தான் அந்த பெண்மணி நபி அவரிடத்திலே யார சொல்லுல்லா இவரிடத்திலே பைஅத்து எடுங்கள், ஏனென்றால் பிள்ளைகள் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அதே நிலையிலே அவர்கள் முஸ்லீமாக வளர்ந்து மடிய வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு சஹாபாக்களும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன, மறுமையிலே மாட்டுப்பட்டுவிடக் கூடாது, உலக வாழ்விலே வரக்கூடிய இடர்கள் எல்லாம் அது தற்காலிகமானது, அது இல்லாமல் போய்விடும், அது ஒரு நிரந்தரம் கிடையாது. மறுமையிலே வந்துவிட்டால் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. பெற்றோர் பிள்ளையை கைவிட்டு விடுவார், பிள்ளை பெற்றோரை கைவிட்டு விடுவார், சகோதரன் சகோதரிகளை விட்டு விடுவார், நண்பன் கணக்கெடுக்க மாட்டார், இப்படி அழிந்து தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு முன்னால் ஒவ்வொருவரும் தங்களுடைய நெருங்கியவர்களை இஸ்லாத்தை பேணி நடப்பதற்காக வேண்டி இப்படி சில விடயங்களை செய்கிறார்கள். ஆகவே அதில் ஒன்றுதான் பையத்தை எடுங்கள் யார சொல்லா என்று சொல்லும் போது நபி அவர்கள் சிறுவராக இருக்கிறாரே என்று அவருக்காக துவா செய்தார்கள். அதே போல இவர்கள் வைக்கிறார்கள், பருவ வயதை அடைந்து விட்டால் அது முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்து அதே வழியிலே வளர்ந்தால் அவர் பையத்து செய்யவில்லை என்று, பைய செய்ய தேவையில்லை என்று ஒரு வாதம் வைக்கிறார்கள். சஹீஹ் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே நம்பகமான தரத்திலே தெளிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து தூண்களை கொண்டு நிறுவப்பட்டுள்ளது. அதிலே முதலாவது ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சான்று பகரக்கூடியது. அதுக்கு பிறகு வ இக்காமி ஸ்வலா வ ஈதாயி ஜகா வல் ஹஜ் வ சௌம் ரமலான், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது, இதெல்லாம் கடமை. இவருடைய வாதம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகள் இஸ்லாத்திலே வளர்கின்றன, பெற்றோர்கள் ஹதீஸிலே வருகிறது தொழுகைக்காக பழக்க வேண்டும் 7 வயது வரும்போதே, 10 வயது வந்தாக்கள் அதுக்காக கண்டிக்க வேண்டும், அடிக்க வேண்டும் என்று வருகிறது, தொழுகைக்காக பழக்குவது, நோன்புக்காக பழக்குவது என்றெல்லாம் வந்திருக்கிறது, அப்படி பழக்க வேண்டியதுதான். அப்போ ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வருகிறது. இவர்களுடைய வாதம் இஸ்லாத்தினுடைய தூண் 4, ஏனென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல தேவையில்லை, ஷஹாதா சொல்ல தேவையில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல தேவையில்லை. அப்போ இஸ்லாத்தின் ஒரு தூணை இவர்கள் இல்லாமாக்குகிறார்கள், எங்கள் மீது ஒரு படுகொலை சொல்கிறார்கள், இவர்கள் ஹஜ்ஜை மறுக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் தூண் 5, அதிலே ஒன்றுதான் ஹஜ்ஜி இறுதியான தூண், அதை இவர்கள் கலட்டி விட்டார்கள் என்று போலித்தனமான வாதங்களை வைக்கிறார்கள். இஸ்லாத்திலே ஹஜ்ஜி இருக்கிறது, அது நபி வழிபடி சாத்தியமானதாக இருந்தால் ஒவ்வொரு சகோதரர்களும் செய்கிறார்கள் ஹஜ்ஜி, அது நடக்கிறது. ஆனால் இவர்கள் படுதூர் பிரச்சாரம் செய்கிறார்கள், இல்லை என்று எங்கு சொன்னோம். ஆரம்பத்திலே ஒருவர் வந்தார், ஒரு சென்ற 3 தினங்களுக்கு முன்னால், உங்களிடத்திலே ஹஜ்ஜி கூடாது என்ற ஃபத்வா இருக்கிறதாமே உண்மையா என்று கேட்டார். அதுக்கு நாம் சொன்னோம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு ஒளி நாடாவை காட்டுங்கள், ஒரு பதிவு ஒளிப்பதிவை காட்டுங்கள், நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகக்கூடாது, ஹராம், அப்படி செய்வது வழிகேடு என்று சொன்னோமா? அல்லது எங்களுடைய எத்தனையோ எழுத்துக்கள் வந்திருக்கின்றன, எத்தனையோ சஞ்சிகைகள் இருக்கின்றன, அதிலே நாங்கள் சொன்னோமா போகக்கூடாது என்று நாங்கள் ஃபத்வா கொடுத்தோமா? இல்லை. அப்ப இல்லாத ஒன்றை ஒரு புதிதாக ஒரு கேள்வியாக உண்டாக்கி படுகுரு சுமத்துகிறார்கள், இவர்கள் ஹஜ்ஜிக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, பிரிவுகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரிவுகள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே செல்லாது. அவர்களுக்கு முதலாவது கடமை இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம் ஆகுவது. அது அல்லாஹ் தஆலா காட்டித்தரக்கூண்ட அந்த குர்ஆன் சுன்னாபடி தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையிலே அவர்களுக்கு அது கடமை இல்லை, முஸ்லீம்களுக்கு தான் கடமை. ஆனால் செய்யக்கூடிய சில சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், இதா அமர்த்துக்கும் அன்சையின் பத்து பிஹி மஸ்தத்தும், உங்களுக்கு எதை ஏனும் ஏவினால் அதை உங்களால் இயன்ற வரைக்கும் செய்யுங்கள். அப்ப ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் வசதியும் இருக்கணும், வாய்ப்புகளும் இருக்கணும். அது இருக்கும் போது மனிஸ்தா இலைஹி சபீல் அவள் ஹஜ்ஜ, வேறொரு அறிப்பிலே வருகிறது அல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி எப்படி கடமை என்றால் மனிஸ்தா இலைஹி சபீலா, இயன்றவரை முடியுமானவரை அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்ய வேண்டும் என்று. அப்ப முடியாத போது நபி அவர்களுக்கு எவ்வளவோ கட்டத்திலே உம்ராவுக்கு கூட செய்ய முடியாமல் நிராகரிப்பாளர்கள் திருப்பி விட்டார்கள், அப்படியெல்லாம் இருக்கிறது. முஷ்ரிக்கீங்கள் செய்ய விடவில்லை. பிறகுதான் மக்கா வெற்றியின் போது அவர்கள் திருப்திகரமாக ஹஜ்ஜி செய்தார்கள். எந்த அளவுக்கு என்ற நபி அவர்கள் மக்காவில் இருக்கும் போது கூட கடமையான தொழுகையை கூட தொழ முடியாத அளவுக்கு ஒட்டக குடலை கொண்டு தலையிலே வைத்தார்கள். சுஜூது செய்யும் போது தொழுது கொண்டு துவா கேட்டுக் கொண்டிருக்கும் போது கழுத்தை நெறித்தார்கள். அப்போ வெளியிலே இருந்து ஒருவர் விமர்சனம் செய்தார், நாஸ்திகவாதி, எப்படி நபி அவர்கள் தொழவில்லை மக்காவிலே அப்படின்னு சொன்னா, சரியா? தொழ முடியவில்லை, அதனால் தொழவில்லை என்ற அர்த்தமா, தொழக்கூடாது என்று சொன்னார்கள் அர்த்தமா? இவர்கள் எப்படி வாதம் வைத்து மக்களை திசித்து போகிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய பயம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. ஆகவே ஹஜ்ஜி என்பது கட்டாய கடமை, அது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. முஸ்லீம்களிடத்திலே ஒருவர் இருவராக ஹஜ்ஜி செய்கிறார்கள். நபி வழிப்படி சரியான வாய்ப்புகள் அமையும் போது அது செய்யப்பட்டால் அது சரியான முறையில் அது ஹஜ்ஜி தான். ஆகவே நாங்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவதெல்லாம் அப்படி ஒன்று கிடையாது. அவர்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்வதாக சொல்கிறார்கள், அப்படி ஒன்றும் இல்லை. இவர்கள் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி செய்கிறார்கள். ஆக இவர்கள் தான் இந்த அல்லாஹ்வுடைய அந்த ஹஜ்ஜுடைய அந்த தூண், அதாவது இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களை கொண்டு நிறுவப்பட்டது, அதில் ஒரு தூண் ஹஜ்ஜி இல்லை என்று நாங்கள் சொல்வதாக சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாதப்படி இவர்கள் களிமா சொல்லவில்லை. இவர்கள் தான் ஒரு தூணை கலட்டுகிறார்கள், ஆரம்ப தூணை. எப்படி கலட்டுகிறார்கள்? யாராவது இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி களிமா சொன்னார்களா, தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், அது நபி வழி தொழுகை கிடையாது, அது வேறு விடயம். அப்படி அவர்கள் தொழுது நோன்பு பிடித்தாலும் கூட எங்கு களிமா சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள்? அதானுக்குரிய களிமா, அது அதானுக்குரிய களிமா. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லா, நபி அவர்கள் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லவில்லை, ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லா. ஷஹாதா, சான்று புகரணும், லா இலாஹ இல்லல்லா யாரிடத்துல சான்று புகரணும்? அப்போ நபீன காலத்துக்கு போங்க, அதுதான் முன்மாதிரி. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைப்போருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த ரீதியிலே ஒருவர் முஸ்லீமாக ஆக விரும்பினால் தெளிவாக பல ஆதாரங்கள் இருக்கின்றன. சஹீஹ் புகாரியிலே 2157 இலக்கத்திலே தெளிவாக ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். பாயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியோரிடத்திலே நான் பயத்து செய்தேன். எப்படி செய்தார்கள்? ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மது ரசூலுல்லா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாவை சான்று பகரும் முகமாக, வ இகாமு ஸலா தொழுகையை நிலைநாட்டுவேன் என்றும், வ ஈதாயி ஸகா ஸகாத்தை கொடுப்பேன் என்றும், வஸ்ஸம்இ வத்தாஅ செவிமடுத்து கட்டுப்படுவேன் என்றும், வ நஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நான் நலநாடுவேன், உபதேசம் செய்வேன் என்ற ரீதியிலும் அவர்கள் பையத்து செய்தேன் என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சரி, குறைஞ்ச பட்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நீங்க மாற்று மதத்துக்காரனை இஸ்லாத்துக்கு எடுக்கிறீங்களே, அப்படியாவது உங்களுடைய பிள்ளைகளை எடுக்கிறீங்களா? நீங்க ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க? இவர்கள் ஒரு தூண் இல்லை இவரிடத்துல, ஆனால் தொழுக நோன்பு ஏனென்றால் அது தேவையில்லை என்ற ஒரு அர்த்தம். அப்போ நபியுடைய காலத்தில் எதுக்கு சஹாபியா பெண்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்தார்கள்? அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது தெளிவாக சஹீஹ் புகாரியிலே, இது நம்பகமான தரத்திலே இருக்கிறது சஹீஹ் புகாரியிலே. மன்ஹன் பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஅத்தை செய்த விதத்தை சொல்கிறார்கள். இது புகாரியிலே 1422 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்திலே நான் பைஅத்து செய்தேன். அன நானும் வ அபி வ ஜத்தி, நானும் பைஅத்து செய்தேன், என்னுடைய தந்தையும் பைஅத்து செய்திருந்தார், வ ஜத்தி என்னுடைய பாட்டனாரும் செய்திருந்தார் என்று தெளிவாக இருக்கிறது. அப்போ ஒருவர் ஒரு குடும்பத்துக்கு பைஅத்து செய்தால் அந்த குடும்பமே முஸ்லீம் ஆகிவிடும் என்றால் எதற்கு அவர்கள் தனித்தனியாக பிரித்து சொல்ல வேண்டி வருகிறது? ஒவ்வொரு ஆக்களும் பைஅத்து கடமை. இப்போ ஒரு குடும்பத்திலே ஒருவர் இருக்கிறார், அந்த குடும்பத்துக்கு அவர் பொறுப்பாளி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன செய்கிறார்? குடும்பத்துக்காக வேண்டி அவர் லோஹர் தொழுகிறார், அசர் தொழுகிறார், மகரிப் தொழுகிறார், இஷா தொழுதா போதுமா? அவருக்கு தொழுக கடமை அவர் செய்கிறார், அவருடைய பிள்ளைக்கும் கடமையே, அவங்களுடைய மனைவிக்கும் கடமையே, ஏனைய சகோதரர்களுக்கும் கடமையே. ஒரு ஊரா இருக்குன்னா அவர் தலைவர் மட்டும் தொழுதா சரியா? அப்ப யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போல அவரவருக்கு அந்த சஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கடமை. ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு அது விளங்காது. சின்ன பிள்ளைகளுக்கு செயல் வடிவ அந்த அமல்களை பயிற்றுவிக்கிறது தான். அவர்கள் முஷ்ரிக்கான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீமான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேணை உயர்த்தப்பட்டவர்கள். பருவதை அடைய முன்னால் அவர்கள் மரணித்தால் சொர்க்கம் என்று வருகிறது. எல்லோரும் சொர்க்கம் தெளிவாக அதிசயில் இருக்கிறது. ஆனால் பருவ வயதை அடைந்து விட்டால் நல்லது கட்டது பிரித்தறியக்கூடிய அந்த பருவம், அதை அவர்கள் சொந்தமாக இஸ்லாத்தை மார்க்கமாக எடுக்கிறாயா அல்லது வழிகேடுகளின் பால் செல்கிறாயா? இஸ்லாத்தை எடுத்தால் நேர்வழி, அது சொர்க்கம். வழிகேடின் பால் சென்றால் நரகம், நிரந்தர நரகம். யோசித்து முடிவடி என்று அல்லாஹ் தஆலா சிந்தனை திறனை அல்லாஹ் கொடுத்து அதை கொள்கையாக ஏற்பதற்கு வைத்திருக்கிறான். அதை அவர் மனமுவந்து எந்தவித வற்புறுத்தலும் இன்றி மார்க்கமாக, மார்க்கத்தை நிர்பந்தம் கிடையாது, மார்க்கமாக அவர் கொள்கையாக ஏற்கணும். அதுதான் சஹாதத்தின் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த கலிமாவை சொல்லி அந்த பைஅத்தை செய்து அதுக்கு பிறகு அவருக்கு தொழுகை கடமையாகிறது, அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார், நோன்பு கடமையாகிறது, இன்ன பிற வணக்க வழிபாடுகள் கடமையாகிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் தூய்மையானதாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. வழிகேடுகள் எல்லாம் இப்படி இல்லாத பொல்லாத கருத்துக்களை இஸ்லாத்திலே நுழைவித்து இதை மறைத்து இதை பிரிவி ஆக்கி இன்னும் ஏனைய வழிகேடுகளை போன்று இவைகள் உருவாக்கி திரும்பவும் சத்தியத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை கண்டுபிடித்து திரும்பவும் உயிர்ப்பித்து அந்த சத்தியம் மீண்டும் தோன்றும். தெளிவாக அதிசிலே நாங்கள் காண்கிறோம், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், சத்தியத்திலே சத்தியத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் என்னுடைய உம்மத்தில் இன்றும் சிறிய கூட்டமாக தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹுமன் கதலகும், அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களால், இடறி செய்யக்கூடியவர்களால் அவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சத்தியத்தை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். சத்தியத்தை கண்டுபிடிப்பதனால் தான் நபி அவர்கள் கொண்டு வந்த அடிப்படையிலே இந்த சிறிய கூட்டம் ஆதாரத்தோடு பயணிக்கிறது. சத்தியத்தில் அவர்கள் இல்லாததனால் தான் நபி அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. நபி அவருடைய ஹதீஸை பாருங்கள், இவர்களுடைய செயல்களை பாருங்கள், எந்தவித சம்பந்தமும் இருக்காது. அதனால் தான் பார்க்கிறார், நபி அவர்களுடைய ஹதீஸிலே இப்படி இருக்கிறது, ஆனால் இவருடைய செயலே மாற்றமாக இருக்கிறது, ஹதீஸில் இப்படி இருக்கிறது, நீங்களே எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் அவருடைய தலைவர்கள் இப்படி உண்டாக்கினார்கள், அந்த வழியில் தான் நடப்போம் என்று சொல்கிறார்கள். அப்போ நபி வழிப்படி ஒரு சத்திய கூட்டம் வரணும் என்ற ரீதியிலே ஒருவர் இருவராக சேர்ந்து இந்த சத்தியம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையிலே இந்த சத்தியம் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆகவே இவர்கள் 1000 முறைக்கும் அதற்கு மேலாக இந்த சத்தியத்தை மறைக்க முற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இந்த பிரகாசத்தை அல்லாஹால அது வெளிப்படுத்தியே தீர்வான். பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் கொள்கையாக ஏற்றே ஆக வேண்டும். அதற்கு ஷஹாதத்தி அல்லா இலாக இல்லல்லா என்ற அந்த பிரகடனம் சான்று பகிர்வதை அவர் செய்ய வேண்டும். அதுதான் இந்த பைஅத் என்று தெளிவாக அதிசிலே தெளிவாக இருக்கிறது. அதே போல அலஸ்து பி ரப்பிக்கும், அல்லாஹ் தஆலா உடன்படிக்கையை கேட்கின்றான் எல்லோரிடத்திலும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா? அவர்கள் சொல்கிறார்கள், பலா, நீ நிச்சயமாக ஆமாம், நீ ரப்பு தான் என்று சொல்கிறார்கள். அதே ரப்பு அப்படியே விட்டிருக்கலாமே. சூரத்துல் நஹ்லிலே 91வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ ஆஃபு பி அஹ்தில்லாஹி இதா அஹத்தும், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆகத்தும் நீங்கள் பய அந்த உடன்படிக்கையை செய்திருக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். வலா தன்குலுல் வலா தன்குலுல் ஐமான பாத தௌக்கீதிஹா, இந்த உடன்படிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்திய பிறகு அதை நீங்கள் முறித்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருந்தால் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அதே போல யாயு அல்லதீன ஆமனு, விசுவாசிகளே ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். யாருக்கும் கதைக்க முடியாது. எங்களை ஈமான் கொண்டவர்களை அழைத்துதான் சொல்கிறான். யா யுஹன்னாஸ் ஆமினு என்று சொல்லவில்லை. மக்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், யாயு அல்லதீன ஆமனு, சத்திய இஸ்லாத்தை கொள்கையா ஏற்று அந்த விசுவாசிகளை பார்த்து ஆமினு என்று சொல்கிறான். அப்போ திரும்பவும் ஈமான் கொள்றது என்று ஒன்று இருக்குது. நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பையத்து செய்ய திரும்பவும் எடுத்தார்கள். அப்போ யாரை சொல்லலாம், நாங்கள் ஏற்கனவே பையத்து செய்து விட்டோமோ யாரை சொல்லலாம், இல்லை திரும்பவும் பையத்து செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எடுத்தார்கள் என்று தெளிவாக அதிசயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம், பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் அவர் இஸ்லாத்தில் வளரும் போது அவர் முஸ்லீமாக இருக்கின்றார். பருவ வயதை தாண்டும் போது, பருவ வயது வரும் வரைக்கும் அவர் முஸ்லீமாக இருக்கிறார். பருவ வயதை அவர் தாண்டும் போது அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்று பிரகடனம் செய்கிறார். அப்போ ஏற்கனவே அவர் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தொழுகிறார், பிறகு பருவ வயதை அடைந்து விட்டால் தொழத்தவையில் என்று சொல்வதா, தொழதாக வேண்டும், தொழாவிட்டால் அவர் காஃபிராகி விடுவார். தெளிவாக இருக்கிறது. அதே போல தான் மன்மாத்த வலை சபி உனக்கு பைஆ மாத்த மீத்து துஞ்சாகலியா, எவருடைய கழுத்திலே இந்த பைஆ இல்லையோ அவருடைய மரணம் ஜாகிலிய மரணம் என்று வருகிறது. அப்ப பருவ வயதை அடையும் வரைக்கும் அவர் பயத்தி செய்யவில்லை, ஆனால் வேறு ஹதீஸிலே அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் என்று வருகிறது. பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் ஷஹாதத்தி அல்லா இல்லா இல்லல்லா சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அவர் ஜாகிலிய மரணம். இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்க வேண்டும், இஸ்லாத்தை கழுத்திலே அவர் நூலை போட வேண்டும். அப்ப அவர் பயத்தி செய்ய வேண்டும் என்று தெளிவாக இந்த ஹதீஸினூடாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இவர்கள் வைக்கக்கூடிய எப்படிப்பட்ட வாதங்களாக இருந்தாலும் தெளிவாக இஸ்லாத்திலே அதற்குரிய தீர்வுகள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை இவர்கள் வாயினால் ஊதி அணைத்து அதை மறைத்துவிட இவர்கள் நாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரகாசத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தியே தீர்வான். இதை யாராலும் மறைக்க மறுக்க முடியாது. மறுமை நாள் வரும்போது நாம் எதிலே கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தோமோ அது பற்றிய தெளிவை அல்லாஹு தஆலா பொதுவாக தீர்ப்பளிப்பான். எங்கு ஒரு விசுவாசிகளுக்கான தீர்வு அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலே இருக்கிறது. அதை வேதமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் அது பொருந்தி போகும். அதை மார்க்கமாக அவர்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ளாமல் வெளிப்படையிலே வாயளவில் அவர்கள் சொல்லிக்கொண்டால் அது பொருந்தி போகாது. அதனால்தான் இந்த பல பிரிவுகளாகவும் பல மதங்கள் கோட்பாடுகளாகவும் பிரிந்து கிடக்கின்றன. வெளிப்படையிலே பொய் சொல்லிக் கொள்வார்கள் தங்களுடைய வாதங்களை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி, நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், நாங்களும் நேரான வழிதான் என்று சொல்லுவார்கள். ஆனால் செயல் வித்தியாசமாக இருக்கிறது. ஏன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனதளவிலே கொள்கையாக எடுக்கவில்லை. அப்படி எடுக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்களாக இருப்பார்கள். அவரிடத்திலே மனிதன் ரீதியிலே சில கருத்து முரண்பாடுகள் தோண்டினாலும் ஃபருதுஹு இலல்லாஹி வர்ரசூல், அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். அப்போ எங்களுக்குள்ளே ஒரு சச்சரவு வந்தால், சில பலகீனங்கள் வந்தால், ஈமானில குறைபாடுகள் வந்தால், அதை நாங்கள் நிரப்புவதற்காக வேண்டி நிவாரணப்படுத்துவதற்காக வேண்டி குரானிலே பார்ப்போம் ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸிலே பார்ப்போம் ஆதாரம் இருக்கிறது, அதை கொண்டு நாங்கள் தீர்த்து கொள்வோம். இந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கும் போது மறுமை நாளிலே நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். யாரெல்லாம் இதற்கு முரண்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மை நிலை அப்பொழுது அல்லாஹு தஆலா புரிய வைப்பான். அப்பொழுது அவர்கள் படிப்பினை பெறும் போது அது எந்த பயனும் அளிக்காது. ஆகவே மௌத்துள்ள வரைக்கும் நாங்கள் இந்த புனிதமான சத்தியத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும். இந்த உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுக்கு இதை போதித்து இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பார்கள், அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைவார்கள், இதிலே உறுதியாக இருந்து அவர்கள் மரணிப்பார்கள். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடவில்லையோ அதை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது. அக்கோலு கோலி ஹாதா அஸ்தகுல்லாஹி வலக்கும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.